உதேத்தோர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. தாவீது யூதாவின் அரசராதல். சவுல் மற்றும் யோனத்தானின் இறப்பிற்கு பின்பு தாவீது, நான் யூதாவின் நகர்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார். செல் என்றார் ஆண்டவர். எங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவீது வினவ, எபிரோன் என்று ஆண்டவர் பதிலளித்தார். ஆகவே தாவீது தம் இரு மனைவியரான இஸ்ரேலைச் சார்ந்த அகினோவாமுடனும் கர்மேலைச் சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுடனும் அங்கு சென்றார். தம்மோடு இருந்த ஆட்களையும் அவர்களின் குடும்பத்தினரோடு தாவீது அங்கே கூட்டி வந்தார். அவர்கள் எபிரோன் நகர்களில் குடியேறினர். யூதாவின் மக்கள் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தனர். யாபோசு கிளையாதின் ஆட்கள்தான் சவுலை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவீதிடம் கூறினர். யாபேசு கிளையாதின் ஆட்களுக்கு தாவீது தூதனுப்பி, நீங்கள் உங்கள் தலைவர் சவுல் மீது அன்பு காட்டி அவரை அடக்கம் செய்தீர்கள், ஆண்டவரின் ஆசி பெறுவீர்களாக, ஆண்டவர் உங்களுக்கு நிலையான அன்பும் உண்மையும் காட்டுவாராக, நீங்கள் இவ்வாறு செய்ததால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன், வலிமை பெற்று வீரர்களாய் திகழுங்கள், உங்கள் தலைவர் சவுல் இறந்துவிட்டார், எனினும் யூதா குலத்தார் தங்கள் அரசனாக என்னை திருப்பொழிவு செய்துள்ளனர் என்று கூறினார். விவிலிய தேடல் திருப்பாடல் 51 பகுதி 8 இரத்தப்பழி தவிர்ப்போம். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் மீட்பின் மகிழ்ச்சியை பெறுவோம் என்ற தலைப்பில் 51 திருப்பாடலில் 12-13 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 14-19 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்பொழுது அவ்வார்த்தைகளை இறைப்பிரசன்னத்தில் வாசிக்க கேட்போம். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப்பழியினின்று என்னை விடுவித்தரலும், அப்பொழுது என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும், என் தலைவரே என் இதழ்களை திறந்தரலும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பிரியமானவர்களே, நாம் தியானிக்கும் இன்றைய இறைவார்த்தைகளில் 3 முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கின்றார் தாவீது அரசர். முதலாவதாக, இரத்தப்பழியினின்று என்னை விடுவித்தரலும் என்று கதறுகின்றார். இங்கே இரத்தப்பழி என்று எதனை குறிப்பிடுகின்றார்? பத்சேபாவின் கணவர் உரியாவை கொன்றதைத்தான் இங்கே இரத்தப்பழி என்று சுட்டிக்காட்டுகின்றார் தாவீது. தான் நினைத்தபடி, அதாவது உரியா தனது வீட்டிற்கு சென்று அவரது மனைவியுடன் உறவு கொள்ளவில்லை என்பதை அறிந்த தாவீது, எங்கே அந்த குற்றப்பழி தன்மீது விழுந்துவிடுமோ என்று அஞ்சியவராக உரியாவை கொன்றுவிட திட்டமிடுகிறார். மேலும் உரியாவின் இறப்பு தான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது போய்விட்டது என்று எண்ணியதுடன் தாவீது நினைத்தபடியே பத்சேபாவை அவரது மனைவியாக்கிக் கொள்ளவும் வழிகோழியது. அதுமட்டுமன்றி, தான் செய்த இந்த பாவம் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆனால் எல்லாவற்றையும் ஆய்ந்தறியும் கடவுள் இறைவாக்கினர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பி அவரது குற்றத்தை கடுமையாக கடிந்து கொள்கின்றார். ஆக மேற்கண்ட யாவும் தாவீதின் இரத்தப்பழிக்கு காரணங்களாக அமைந்ததனால்தான் இரத்தப்பழியினின்று என்னை விடுவித்தரலும் என்று புலம்பி அழுகின்றார் தாவீது. இரத்தப்பழி என்பது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவனுடைய இரத்தப்பழி உன்னை சும்மா விடாது என்று கூறி பாதிக்கப்பட்ட பலர் குரலெழுப்பி கண்ணீர் விட்டு கதறி அழுததை பார்த்திருக்கின்றோம். இதற்கோர் எடுத்துக்காட்டை நாம் கூறலாம். இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்கள் கொத்து கொத்தாக கொன்றழிக்கப்பட்ட போது ஒரு வயதான அன்னை அவ்வழியே சென்ற இராணுவ வண்டியை பார்த்து இரண்டு கரங்களாலும் மண்ணை வாரி இறைத்து கதறி அழுத புகைப்படம் வெளியாகியிருந்தது. இந்த புகைப்படம் உலக மக்களை மிகவும் வேதனையடைய செய்தது. எங்களின் மாசற்ற இரத்தம் உங்களை சும்மா விடாது, ஒரு நாள் கடவுள் இதற்கு நீதி வழங்குவார் என்ற அர்த்தம் அவரது செயல்களில் வெளிப்பட்டதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் அந்நாடு சிக்கி தவித்தபோது தமிழர்கள் சிந்திய இரத்தம்தான் இக்கொடிய நிலைக்கு காரணம் என்றும் கூட பலர் தமிழகத்தில் கருத்து சொன்னார்கள். எது எப்படியோ, ஒருவரின் கொடிய சாவுக்கு நாம் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ காரணமாகும்போது அவரின் இரத்தப்பழி நம் வாழ்வை சீர்குலைக்கும் என்பதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. நமது திருவிவிலியத்தில் பல்வேறு சம்பவங்களை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். அவற்றில் இரண்டை மட்டும் இங்கே காண்போம். முதலில் தொடக்க நூலில் நிகழும் ஆபேலின் மீது காயின் நிகழ்த்தும் படுகொலை. காயின் தனது சகோதரன் ஆபேலை கொன்றழித்ததும் அங்கே கடவுள் உரைப்பதை பாருங்கள். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் என்று கூறுவதை பார்க்கின்றோம். அதன் பிறகு காயினின் வாழ்வு எப்படி அமைந்தது என்பதை நாம் அறிவோம். இரண்டாவதாக நாபோத்தின் படுகொலை. இங்கே என்ன நிகழ்கிறது? இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அதை பறித்துக் கொள்ள பேராசைப்படுகிறான் ஆகாபு. ஆனால் இது என் மூதாதையரின் உரிமை சொத்து என்று கூறி அதை கொடுக்க மறுக்கின்றான் நாபோத். இதனால் மிகுந்த மனவேதனையடையும் ஆகாபை அவனது மனைவி ஈசேபேல் தேற்றி அந்த நிலத்தை தான் பெற்றுத் தருவதாக வாக்கு கொடுக்கிறாள். அதன் பிறகு அவள் இழிமனிதர் இருவரை ஏவி நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று பொய்க்குற்றம் சுமத்தி நாபோத்தை கொலை செய்ய தூண்டுகிறாள். அதன்படி நாபோத்தும் படுகொலை செய்யப்படுகிறான். இதனால் கோபம் முற்று வெகுண்டெழுந்த கடவுள் இறைவாக்கினர் எலியாவை அனுப்பி ஆகாபிடம், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் என்ற வார்த்தைகளை கூறி நாபோத்தின் இரத்தப்பழிக்கு கிடைக்கப் போகும் தண்டனையை உறுதிப்படுத்துகின்றார். அவ்வாறே அரசன் ஆகாபு போரில் இறந்தபோது சமாரிய குலத்தில் அவனது தேரையும் கவசத்தையும் கழுவினர். ஆண்டவரின் வாக்கின்படி நாய்கள் அவனது இரத்தத்தை நக்கின. இதே போன்று ஆகாபின் மனைவி ஈசபேலும் கொலை செய்யப்பட்டு இறந்தபோது அவரது உடலை நாய்கள் தின்றன. ஆக மாசற்ற மனிதரின் இரத்தம் கடவுளின் இதயத்தை தட்டி எழுப்பி அதற்கு காரணமானவர்களை பழிவாங்கச் செய்யும் என்பது திண்ணமாய் தெரிகிறது. ஆனால் இங்கே தாவீது அரசர் உரியாவை கொலை செய்ய தூண்டியதும் அவரது கொலைக்கு காரணமானதும் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டாலும் கூட இது ஒரு மாபெரும் பாவச் செயலாகவே கருதப்பட்டது. அதனால்தான் அவரின் அநீதியான செயலுக்கு தக்க தண்டனை வழங்குகின்றார் கடவுள். இங்கே முக்கியமான இரண்டு காரியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் ஆணவம் மற்றும் அதிகார திமிர். ஆபேலை கொலை செய்த காயினிடம் ஆணவமும் திமிரும் காணப்பட்டது. உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கடவுள் அவனிடம் கேட்டபோது, எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று திமிராக பதிலளிக்கின்றான். அவ்வாறே ஆகாபும் அவனது மனைவி ஈசபேலும் ஆணவமுடனும் அதிகார திமிருடனும் நடந்து கொள்கின்றனர். இதுதான் அவர்களுக்கு அழிவை கொணர்ந்தது. ஆனால் தாவீதை பொறுத்த மட்டில் இறைவாக்கினர் நாத்தான் அவரிடம் சென்று அவரது பாவத்தை எடுத்துரைத்த போது, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று கூறி மனத்தாழ்மையுடன் மன்னிப்பு வேண்டினார். காரணம், பணிவும் மனத்தாழ்மையும் மட்டுமே நமது பாவங்கள் மன்னிக்கப்பட காரணங்களாக அமைகின்றன. இரண்டாவதாக, என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும் என்று கூறுகின்றார். இங்கே எதை நீதி என்று குறிப்பிடுகின்றார் தாவீது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். தாவீது செய்த பாவம் மிகவும் கொடியது, அருவறுக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது மற்றும் கடவுளுக்கு முற்றிலும் எதிரானது என்பதை அவர் அறிந்திருந்தும் கூட என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும் என்று உரைக்கின்றார். இங்கே அவர் செய்த இந்த மாபெரும் பாவச் செயலிலிருந்து விடுவித்தமைக்காக மட்டும் கடவுளின் நீதி என்று அவர் பேசவில்லை. மாறாக தான் ஒரு மாபெரும் அரசராக இருந்தும் கூட அரசரே ஆனாலும் தவறு தவறுதான் என்று கடவுள் தன்னை தண்டித்ததை நினைவில் கொண்டு இவ்வாறு தாவீது கூறுவதாக நாம் கருதலாம். தாவீது தான் கடவுளுக்கு எதிராக செய்த பாவத்தின் விளைவாக இரண்டு காரியங்கள் அவரது வாழ்வில் நிகழ்கின்றன. முதலாவது, தாவீதுக்கும் பெத்சபாவுக்கும் பிறந்த முதல் குழந்தையை நோயுற்று இறக்கச் செய்கின்றார் கடவுள். இரண்டாவதாக, அவரது மகன் அப்சலோம் தன் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து கொண்டு அவருக்கு எதிராக எழுந்ததன் காரணமாக அவர் காட்டிற்குள் ஓடி ஒழியும் அகோர நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆகவே கடவுள் நீதி உள்ளவராக தனது பாவத்திற்கு தக்க தண்டனை அளிப்பவராக செயல்பட்டதால்தான் என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும் என்றுரைக்கின்றார். மூன்றாவதாக, என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் என்று கூறுகின்றார். இங்கே என் இதழ்களை திறந்தருளும் என்று ஏன் குறிப்பிடுகின்றார் என்று சிந்திப்போம். பொதுவாக தாவீது சிறுவனாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது கிண்ணரம் கொண்டு கடவுளை புகழ்ந்து பாடுவதில் மிகவும் கைதேர்ந்தவர். அவர் இயற்றிய திருப்பாடல்களையெல்லாம் படிக்கும் போதே நம்மால் அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகும், யூதா மற்றும் எருசலேமின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட பிறகும் அவர் பாடிய பாடல்களை வாசிக்கும் போது அவைகள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. இப்படியாக தனது நேரிய நடத்தையாலும் இறையச்சத்தாலும் கடவுளுடன் கொண்ட ஆழமான பிணைப்பாலும் தாவீது கடவுளுக்கு நேர்மையாளராகவும் நீதிமானாகவும் திகழ்ந்தார். அவரது வாழ்வில் நிறை மகிழ்ச்சி குடிகொண்டிருந்தது. அவர் செய்த அனைத்து காரியங்களிலும் கடவுள் அவருக்கு வியக்கத்தக்க வெற்றிகளை அளித்தார். இதனால் மக்களிடத்தில் அவர் மிகவும் செல்வாக்குமிக்க அரசராக விளங்கினார். ஆனால் அவர் என்று பத்சேபாவுடன் பாவம் புரிந்து கடவுளின் மனத்தை நோகச் செய்தாரோ அன்றே தான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக கருதத் தொடங்கினார். இன்னும் சொல்லப்போனால் அவரது பாவச் செயலால் கடவுளை புகழ்ந்து பாடும் தகுதியை இழந்துவிட்டதாகவும் கருதினார். அவருடைய திருமுகத்தை பார்க்கக்கூட தனக்கு தகுதியில்லை என்பதை உணர்ந்திருந்தார். இவ்வளவு நன்மைகள் செய்த இறைவனுக்கா நான் இப்படி செய்தேன் என்று எண்ணி எண்ணி கதறி அழத் தொடங்கினார். ஆக இத்தகைய பாவச் செயலால் தான் தனது இதழ்கள் கட்டுண்டு போனதாகவும் இப்போது தனது பாவங்களை மன்னித்து அவ்விதழ்களை கட்டவிழ்த்து விடுமாறும் புலம்பி அழுகின்றார் தாவீது. ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, ஆண்டவரின் நீதியான செயல்களை முன்னிட்டு யாருடைய இரத்தப் பழிக்கும் ஆளாகாமல் இருப்போம். நமது பாவத்தால் கடவுளை புகழும் நம் இதழ்களை கட்டி போடாமல் இருப்போம். இந்த இரண்டு வரங்களுக்காகவும் இறைவனிடம் இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். இரத்தப்பழி தவிர்ப்போம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இயேசுவிடமிருந்து நாம் பெறும் அன்பே நம் வாழ்க்கையை மாற்றியமைத்து பிறரையும் அன்பு கூறச் செய்யும் வலிமை பொருந்தியவர்களாக நம்மை மாற்றம் பெறச் செய்கிறது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். April 23 இச்செவ்வாயன்று வெளியிட்டுள்ள தனது குறுஞ்செய்தி ஒன்றில் இவ்வாறு உரைத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இயேசு நம்மை அன்பு கூர்ந்ததால் மட்டுமே நாமும் பிறரை அன்பு கூற முடிகிறது. ஏனென்றால் அவர் தம்முடைய தூய ஆவியாரை நம் இதயங்களில் ஊற்றுகிறார். அவருடைய அன்பு நம்மை குணப்படுத்துகிறது மற்றும் மாற்றுகிறது என்றும் விளக்கியுள்ளார். இத்தாலியில் 1,40,00,000 முதியவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் தொடர்பான அரசியல், பொருளாதார, மதம் மற்றும் கலாச்சார பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வது குறைவாக உள்ளது என்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறினார் வாழ்வியல் பாப்புரை கலைக்கழகத்தின் தலைவர் பேராயர் வின்சென்சோ பாலியா. ஏப்ரல் 27 வரும் சனிக்கிழமையன்று வத்திக்கானின் திருத்தந்தை ஆறாம் பவுலரங்கில் நடைபெறவிருக்கும் தாத்தா பாட்டி முதியவர்கள் மற்றும் பேரக்குழந்தைகளுடனான திருத்தந்தையின் சந்திப்பு குறித்து ஏப்ரல் 22 இத்திங்களன்று திருப்பீட செய்தி தொடர்பகம் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்தார் பேராயர் பாலியா. தலைமுறைகளுக்கு இடையே உரையாடல் வளர்ப்பது மற்றும் சமூக மற்றும் கலாச்சார துறைகளில் 3 வயதை மேம்படுத்துதல் ஆகியவை ஏப்ரல் 27 தேதி நடைபெறும் த கேரஸ் அண்ட் த ஸ்மைல் என்ற இந்த நிகழ்வின் குறிக்கோள்களாகும் என்றும் கூறினார் பேராயர் பாலியா. இந்நிகழ்வானது இத்தாலியின் ஃபொந்தஸ்தியோனே எத்தா கிராந்தே என்ற அமைப்பின் நிதியுதவியுடன் நடத்தப்படுகிறது என்றும் இதில் ஏறத்தாழ 6,000 தாத்தா பாட்டி முதியவர்கள் மற்றும் பேரக்குழந்தைகள் திருத்தந்தையுடன் பங்கு பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் பேராயர் பாலியா. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது வழங்கியுள்ள முதுமை குறித்த அவரது 19 மறைக்கல்வி படிப்பினைகளும் 3 வயதை கருத்தில் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை சுட்டுகின்றன என்றும் எடுத்துக்காட்டினார் பேராயர் பாலியா. தகவல் தொடர்பு மற்றும் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பீடத்துறை ஏப்ரல் 29 வரும் திங்களன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்துகின்றன என்றும் அப்போது புனித பியோ பிறரன்பு அமைப்பு தந்தை பியோவின் 10 நம்பத்தகுந்த புகைப்படங்களை வெளியிடுகிறது என்றும் அவ்வமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. புனிதர் பியோவின் புகைப்படங்கள் ஒரு புனிதரின் நினைவலைகள் என்ற தலைப்பில் இடம்பெறும் இந்த நிகழ்வு புனித பியோ புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் 25 ஆண்டு நிறைவை குறிக்கும் விதமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை கத்தோலிக்க தல திருவை அதிகாரிகள் ஏப்ரல் 21 தேதி உயிர்ப்பு ஞாயிறு குண்டுவெடிப்பின் 5 ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்துள்ள வேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்த பாரபட்சமற்ற மற்றும் நியாயமான விசாரணைக்கான கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கின்றது யூகான் செய்தி நிறுவனம். இந்நிகழ்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள கொழும்பு பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் விரல் நீட்டுவதன் வழியாக அல்ல உண்மையை கண்டறிவதன் வழியாக மட்டுமே இந்த நாடு குணமடைய தொடங்கும் என்றும் இந்த அரசியல் நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது என்றும் கூறியதாக உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தில் உரையாற்றிய கர்தினால் ரஞ்சித் அவர்கள் உண்மையும் நீதியும் தூக்கி எறியப்பட வேண்டிய விளையாட்டுப் பொருட்கள் அல்ல என்றும் ரப்பர் பந்தை எப்படி நீருக்கடியில் எப்போதும் அமிழ்த்தி வைக்க முடியாதோ அவ்வாறே நீதியையும் மறைத்து வைக்க முடியாது என்றும் விளக்கினார் என்றும் உரைக்கிறது அச்செய்தி குறிப்பு. இந்நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அருள்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவு சபைகளின் தலைவர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி இறைவேண்டல் செய்தனர் என்றும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்நிகழ்வில் பங்கேற்பதற்கு தல திருவை தலைவர்களால் அழைக்கப்படவில்லை என்றும் அச்செய்தி குறிப்பு மேலும் குறிப்பிடுகின்றது. அடுத்த 10 முதல் 12 வாரங்களில் ருவாண்டாவிற்கு தஞ்சம் கோரும் மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் என்ற பிரித்தானிய பிரதமரின் அறிவிப்பை தொடர்ந்து புலம்பெயர்ந்தோர் மீதான அந்நாட்டின் பொறுப்பை நிலைநிறுத்தும் பொருட்டு இயேசு சபை புலம்பெயர்ந்தோர் பணியகம் தொடர்ந்து பரப்புரை செய்யும் என்று அவ்வமைப்பு கூறியுள்ளதாக தெரிவிக்கிறது ICN செய்தி நிறுவனம். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அந்நாட்டிற்கான இயேசு சபை புலம்பெயர்ந்தோர் பணியகத்தின் இயக்குநர் சாரா தெத்தர் அவர்கள் ருவாண்டா திட்டம் மனிதாபிமானமற்றது போலவே அபத்தமானது, அது உயிர்களை அழிக்கும், பாதிக்கப்படக்கூடிய மக்களை ஆபத்தில் ஆழ்த்தும் என்று கூறியுள்ளதுடன் இது தேர்தலுக்கான ஏமாற்று வேலை என்றும் கூறியுள்ளார். எங்கள் ஆதரவாளர்களின் உதவியுடன் பிரித்தானியாவிற்கான இயேசு சபை புலம்பெயர்ந்தோர் பணியகம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற நினைக்கும் அரசின் அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து எதிர்க்கும் என்று சூளுரைத்துள்ளார் தெத்தர். தற்போது பாகிஸ்தான் முழுவதும் பெய்து வரும் பருவமழை மீண்டும் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து வருகிறது என்றும் இது 2022 ஆண்டின் பேரழிவு தந்த சோகத்தை நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது என்றும் கூறியுள்ளார் அந்நாட்டிற்கான யூனிசெப் பிரதிநிதி அப்துல்லா ஃபாதில். ஏப்ரல் 22 இத்திங்களன்று சிறப்பிக்கப்பட்ட உலக புவி நாளை முன்னிட்டு பருவநிலை மாற்றம் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் மாசுபாட்டின் தீங்கான தாக்கம் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் ஃபாதில். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ்ச் சேவை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.